சரி, அடுத்ததாக நீங்கள் ஒரு சஞ்சிகை கழித்த பேட்டி ஒன்றில் எங்கள் அவலங்களை உங்கள் இருப்புக்காக பயன்படுத்தாதீர்கள் என்று கூறியுள்ளீர்கள். இது பலத்த சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஏன் அப்படி புலம்பெயர்ந்தவர்களை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள்? ஆனால் இலங்கையின் உள்ளே இடம்பெயர்ந்தவர்கள் மீது நீங்கள் ஏன் இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதில்லை? உதாரணமாக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வந்து இடம்பெயர்ந்திருப்பவர்கள் மீதும் இந்த குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லலாம் தானே?
அப்படி சொல்ல முடியாது. சிலர் வந்து யாழ்ப்பாணத்தை விட்டு விட்டு இல்லை கொழும்பிலே வந்து தம்மை தம்முடைய வாழ்க்கையை நிலைநாட்டி கொண்டு எழுத்தார்கள் இருக்கிறார்கள். பல எழுத்தாளர்கள் கொழும்புக்கு வந்து விட்டார்கள். யாழ்ப்பாணம் வாழ உகந்த ஒரு பிரதேசம் அல்ல என்பதற்காக அல்ல, வேறு பல பொருளாதார ரீதியான காரணத்திற்காகவும் புத்தகங்கள் அடிக்கலாம் வெளியிடலாம் விநியோகிக்கலாம் என்ற காரணங்களுக்காகவும் இலங்கையில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொழும்புலே வந்து வாழுகிறார்கள். அவர்களும் அந்த வகையில சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் இருக்கிறேன்.
அதாவது உங்களது கருத்துப்படி இலக்கியவாதிகள் எங்கு இருக்கிறார்களோ அந்த இருப்பிடங்களில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறீர்கள்?
இல்லை இல்லை, அவ்வாறு நான் கருதவில்லை. அவ்வாறு முத்தாக நான் கருதவில்லை. ஆனா யாழ்ப்பாணம் வாழ முடியாது என்று சொல்வதுதான் என்னால பொறுக்க முடியாம இருக்கிறது. யாழ்ப்பாணம் அவ்வாறு வாழ முடியாத பிரதேசம் அல்ல.
அடுத்து தமிழக எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகளை பற்றி நீங்கள் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்துள்ளீர்கள். நீங்கள் சஞ்சிகைக்கு அளித்த பேட்டி ஒன்றில் பின்வருமாற சொல்கின்றீர்கள், நான் வாசிக்கின்றேன். இலங்கை எழுத்தாளர்களையும் எழுத்துக்களையும் மட்டமாக கருதுகின்ற மனப்பான்மை தமிழக எழுத்தாளர்களிடம் இன்று நேற்று ஏற்பட்டதல்ல, என்றோ ஏற்பட்டுவிட்டது. யாரோ ஒரு பைத்தியக்காரன் இந்தியாவை தாய் நாடு என்றும் இலங்கையை செய் நாடு என்றும் கூறி வைத்தான். அதனால் வந்த இழக்காரம் தமிழக எழுத்தாளர்களை அழைத்து அவர்களது இலக்கிய தரம் அறியாமல் இந்திரர்கள் என்றும் சந்திரர்கள் என்றும் வார்த்தைகளால் புகழ்ந்தேற்றி பாத பூசி செய்ததால் வந்த வினை. இப்படி நீங்கள் சொல்லியுள்ளீர்கள். எனது கேள்வி என்னவென்றால், உங்களது எழுத்துக்கள் தமிழ்நாட்டில் அறியப்பட்ட ஒன்று, உங்களது புத்தகங்கள் தமிழ்நாட்டில் பல விற்பனையாகியுள்ளன. இந்த நிலையில் தமிழக எழுத்தாளர்கள் பற்றியும் இலக்கியவாதிகள் பற்றியும் உங்களுக்கு ஏன் அவர்கள் மீது இந்த அளவிற்கு கோபம்?
தமிழக ஈழத்து எழுத்தாளர்கள் இந்திய எழுத்தாளர்களை புரிந்து கொண்ட அளவிற்கு எங்களுடைய எழுத்துக்கள் அங்கு செல்லவில்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதற்கான முயற்சிகளை நாங்கள் அவ்வளவு தூரம் எடுத்தும் அது பயன்பெறவில்லை. இலங்கைக்கு வந்த பகீரனும் சரி, கிவா ஜெகநாதனும் சரி, நான் பார்த்தசாரதியும் சரி, அல்லது இலங்கையிலே எழுத்து அறியாமலே அறிந்ததாக கொண்ட விக்ரமாதித்யனும் சரி, இலங்கையை பற்றிய எழுத்துக்களை எப்பொழுதும் மட்டமாகத்தான் விமர்சித்து வந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இருந்தே வந்திருக்கிறார்கள். இலங்கைக்கு யாழ்ப்பாணத்துக்கு ஆரம்பத்திலே வந்தவர்கள் எல்லாம் யாழ்ப்பாண எழுத்தாளருடைய இலங்கை எழுத்தாளருடைய எழுத்துக்களை புரிந்து கொண்டு வந்தவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். அவர்களுக்கு நாங்கள் இங்கு கொடுக்கின்ற வரவேற்புகள் உண்மையிலேயே அவருடைய எழுத்துக்களை நாங்கள் புரிந்து கொண்டு அவருடைய எழுத்துக்களை வாசித்ததினாலே அவர்களை பற்றி நாங்கள் விமர்சனத்தை முன்வைத்தோம். ஆனால் அப்படியான ஒரு காத்திரமான விமர்சனத்தை தமிழக எழுத்தாளர்கள் எங்கள் மீது வைக்கவில்லை. அவர்கள் எங்களை கூட கூறினார்கள், உங்களுடைய எழுத்துக்களுக்கு 20 வருஷம் செல்ல வேண்டும் என்றார்கள். உங்களுடைய எழுத்துக்களை புரிந்து கொள்வதற்கு அடிக்குறிப்போல் தேவை என்று எழுதினார்கள். இப்படியான சில சில்மிசங்கள் நடந்தது போல தான் எனக்கு பட்டது. அதனாலே நான் அவ்வாறு எழுதினேன். அதுக்கு காரணம் இலத்து இலக்கியம் ஈழத்து இலக்கியமாக இருக்கவனு இப்போ ஈழத்து இலக்கியம் ஈழத்து இலக்கியம் தமிழே அல்ல என்று சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இதுகள் கொஞ்சம் மனதில் காயத்தை ஏற்படுத்தினதால கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக விழுந்து விட்டது போல எனக்கு படுகிறது.
சரி, எனக்கு அடுத்த ஒரு கேள்வி எப்படி என்றால், அதாவது தமிழக எழுத்தாளர்கள் அல்லது தமிழக இலக்கியவாதிகள் ஈழத்தில் புகழ் பெற வேண்டும் அல்லது ஈழத்து வாசகர்கள் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக எனக்கு படுவதில்லை. ஆனால் ஈழத்து இலக்கியவாதிகள் தமிழ்நாட்டில் வாசகர்களை சென்றடைய வேண்டும், தமிழ்நாட்டு இலக்கியவாதிகள் அங்கீகரிக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பதாக படுகிறது. இது ஒரு தாழ்வு மனப்பான்மையின் வெளிப்பாடோ?
ஈழத்து இலக்கியத்தினுடைய செயல்நிலையை அல்லது அதனுடைய தரத்தை அல்லது கனத்தை அல்லது அதனுடைய பலவீனத்தை ஒரு பரந்த வாசக வட்டம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நியாயமான எதிர்பார்ப்பு தான் அது இருக்கிறது. தமிழ் இலக்கியம் என்று வரும் பொழுது தமிழகம் ஒரு பெருந்தொகையான மக்களை கொண்ட ஒரு பகுதி. தமிழர் வாழ்கின்ற எல்லா பகுதிகளிலும் பார்க்க தமிழகம் ஒரு பரந்த ஒரு பகுதி. ஆகவே அவர்களை சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால் அது நியாயமானது என்றுதான் நான் கருதுகின்றேன்.
சரி, அப்படியான ஒரு போக்கை கொண்டு வருவதற்கு என்ன மாற்று வழி, அதாவது எப்படி ஈழத்தமிழ் இலக்கியங்களை தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்த முடியும் என்று நினைக்கிறீர்கள்?
இப்பொழுது நிலைமை சற்று மாறி வருகிறது, உண்மையிலேயே மாறி வருகிறது. யாழ்ப்பாணத்து எழுத்தாளர்களுடைய அல்லது ஈழத்து எழுத்தாளருடைய எழுத்துக்களை பிரசுரிக்கின்ற ஒரு ஆசை தமிழக சந்திகளிலும் சரி, தமிழக பதிப்பகங்களிலும் சரி வந்திருக்கிறது. தமிழக பத்திரிகைகள் புலம்பெயர்ந்த மக்களது எழுத்தாளர்களது ஆதரவை பெற வேண்டும் காரணத்துக்காகவோ இல்லவோ தெரியவில்லை, அல்லது அவர்கள் விரும்புகின்றதனால தெரியவில்லை என்று தமிழக பத்திரிகைகள் ஈழத்தெழுத்தாளருடைய இலக்கியங்களை பிரசுரித்து வருகின்றன. கலமகள் கலமகள் கி வா ஜெகநாதன் ஒரு ஒரு கட்டத்தில் சொன்னார், ஈழத்து இலக்கியத்துக்கு அடிக்குறிப்பு தேவை என்று சொன்னார். அதே கலமகள் பத்திரிகைகளில் ரமணி அவர்கள் ஆசிரியராக இருந்த பொழுது எனக்கு செங்கரையான் எனக்கு தியோகமரிலே ஒரு கதை பிரசுரிக்க வேண்டும், அது யாழ்ப்பாண தமிழே எழுத வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து எழுதின கடிதம் கூட இருக்கிறது. ஆகவே நிலைமை மாறி இருக்கிறது. இன்று தமிழக பத்திரிகைகள் தமிழக பதிப்பகங்கள் தமிழ்வாணன் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு ஈழத்து எழுத்தாக பலரையும் புலம்பெயர்ந்த எழுத்தாக பலரையும் விலைக்கு வாங்கியிருக்கிறார். விலைக்கு வாங்கியிருக்கேன்னு தான் சொல்லுவேன், ஏனெனில் அவருடைய எழுத்துக்களை பிரசுரிப்பதற்கு அவர் பணம் பெற்றுக் கொண்டுதான் பிரசுரிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வேறு பல சஞ்சிகள், உதாரணமாக சொக்கலிங்கனுடைய காவியா நர்மதா போன்ற பதிப்பகங்கள் எல்லாம் எழுத்தெழுத்தாளர்களை விரும்பி வாங்கி பிரசுரிக்கின்றன. அந்த தன்மையும் அங்கே இருக்கிறது. நிலைமை இப்பொழுது சற்று மாறி இருக்கின்றேன்னு நான் நினைக்கின்றேன். இப்போ மித்ரா வெளியீடாக என்னுடைய ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் என்ற குறுநாவல் தொகுதி விழுந்தது, அதிலே தமிழக அரசு 1000 பிரதிகளை வாங்கி இருக்கிறது ஆரோக்கியமான யோசனை. உண்மையிலேயே அப்படி இலங்கையில் நடக்க முடியாது. இலங்கையிலே அவ்வளவு பரந்த ஒரு ஒரே தரத்திலே ஒரு 1000 பிரதிகளை வாங்கி தமிழக நூல் நிலையங்களுக்கெல்லாம் விநியோகிக்கின்ற ஒரு வலிமை இலங்கையிலே கிடையாது, இலங்கையிலே இல்லை, ஆனால் தமிழகத்திலே இருந்திருக்கிறது. அது ஒரு பெருமைமிக்க விஷயம்தான். இன்று நிலைமை கட்டி மாறி வருகிறது என்று சொல்லுகிறேன். நிலைமை எங்களை புரிந்து கொள்கிறார்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது சமீபத்தில் இலங்கையில் காலமான முதுபெரும் மாபெரும் எழுத்தாளர் செங்கை ஆழியானவர்கள் SBS தமிழ் ஒலிபரப்பிற்கு சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கிய நேர்முகத்தின் மறு ஒலிபரப்பின் நிறைவு பாகம். அடுத்ததாக சமகால தமிழ் இலக்கியம் பற்றிய உங்கள் பார்வை என்ன? அது ஈழ இலக்கியமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலிருந்து வரும் இலக்கியமாக இருக்கட்டும், தமிழ் இலக்கிய போக்கு எப்படி இருப்பதாக உங்களுக்கு படுகிறது?
புனகதி எடுத்துக்கொள்வோம். புனகதினா தமிழ் நாவல்களை எடுத்துக்கொண்டால் பிரதாமந்திரி அரசு காலத்திலே இருந்து அதுக்கு பிறகு ஆரணி குப்புசாமியினுடைய இருண்ட காலம் தொடக்கம், அல்லது கோதநாயகி அம்பாளுடைய ராமச்சந்திரன் போன்ற ஒரு வகையை விட ஒரு கல்கி யுகம் இருந்தது, ஜெயகாந்தன் யுகம் இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ நவீன எழுத்தாளர்களுடைய படைப்புகள் இருக்கின்றன. நவீன எழுத்தாளருடைய படைப்புகளிலே சுந்தர ராமசாமியுடைய ஜெய குறிப்புகள், ஒரு சில குறிப்புகள், கோணங்க நண்பர்கள், விஷ்ணுபுரம், ஜெயமோகனுடைய எல்லாம் நாவல் என்ற வகையிலே சொல்லப்படுகின்றன. ஆனால் அவை உண்மையிலேயே நாவல்கள் அல்ல. பிற்காலத்திலே வருகின்ற படைப்புகள் தமிழ் நாவல் துறையிலே ஒரு உச்சம் கண்டிருக்கின்றார்கள் கொஞ்சம் பேர். அதுக்கு பிறகு அந்த நாவல் வகையிலே இருந்து விடுபட்டு எழுதும் பொழுது அது வேறு ஒரு வடிவத்தை தான் பெறுகின்ற ஒழிய நாவல் இலக்கியத்துக்குள்ளே எந்த வகையிலும் அணங்கக்கூடிய வகை இருக்கவில்லை. சிறுகதையை பொறுத்தமட்டே, சிறுகதைய துறையை பொறுத்தமட்டையிலே ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஆரம்பத்திலே இருந்தது. இப்பொழுது அப்போ இல்லை. இப்பொழுது ஒரு பக்க கதைகள், நிமிட கதைகள் எல்லாம், பத்திரிகைகள் எல்லாம் மிக கொச்சப்படுத்துகின்ற தன்மை காணப்படுகிறது. கலமகளை கூட எவ்வளவு இலக்கியத்தரமாக நாங்கள் நினைத்து படித்தோம் என்று அது கூட தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு சினிமாவிற்கும் அது மற்ற பத்திரிகைகள் அவ்வாறு நடந்து கொண்டால் அது பிரச்சனை இல்லை போவதாக இருக்கிறது. கவிதையை பொறுத்தவரையில ஈழத்தில் உண்மையிலேயே நாங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம், மிகவும் நல்லாகத்தான் செய்திருக்கிறோம். கவிதை துறையில தமிழ்நாட்டிலும் பார்க்க நாங்கள் தமிழில் கவிதை யாழ்ப்பாணத்தில் தான் வந்திருக்கிறது போல எனக்கு படுகிறது, அல்லது புலம்பெயர்ந்தவர்களுடைய கவிதைகளே அந்த வீச்சு விழுந்திருக்கிறது போல எனக்கு படுகிறது. ஈழத்து இலக்கிய இந்த நவீன தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரையில நாங்கள் நாவல் துறையிலே சில மைல்கற்களை அடைஞ்சிருக்கிறோம். சிலர் கைவிட்டு எண்ணக்கூடிய உலக சர்வதேச தரத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய நாவல்கள் தமிழில் வெளிவந்திருக்கின்ற ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதுபோல சிறுகதைகளிலும் இருக்கிறது, கவிதைகளிலும் இருக்கிறது. ஆனால் உச்சமாக பரிசோதனை என்ற ரீதியிலே இப்பொழுது வருகின்ற எழுத்துக்கள் எல்லாம் அவ்வாறு இல்லை. இப்ப தலித் இலக்கியம் என்று வரும் பொழுது அவை சில தவிர்க்க வேண்டிய சொற்களை கூட அவை தம்முடைய இலக்கியத்திலே எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கின்றன. அதாவது வட்டார வழக்கென்று நான் சொல்லவில்லை, மக்கள் பேசுகின்ற தூஷண வார்த்தைகளை கூட தமது இலக்கியமாக்குகின்ற முயற்சி நடந்து கொண்டிருக்கிறதுக்கான கவலையாக இருக்கிறது.
அடுத்ததாக தமிழ் இலக்கியத்திற்கு உங்களின் பங்களிப்பு என்பதாக நீங்கள் எதை சொல்வீர்கள்?
ஈழத்து நாவல் இலக்கியத்திலே என்னுடைய பங்களிப்பு கணிசமாக இருந்திருக்கிறதையும் கருதுகின்றேன். ஒரு தமிழக நாவல்களோடு அல்லது தமிழ் சிறந்த தமிழ் நாவல்களோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு என்னுடைய இரண்டு நாவல்கள் காட்டாறு, வர்ணங்கள் மெலிந்த பூமி என்பன அமைந்திருப்பதாகத்தான் எனக்குப்படுகின்றது. சிறுகதையிலே சில பரிசோதனைகள் செய்து பார்த்திருக்கிறேன். இலக்கியத்தை பொறுத்த முறையிலே ஒரு உச்சமான நிலைக்கு என்னுடைய படைப்புகள் கொண்டு வந்திருக்கின்றன நினைக்கின்றேன். அது தமிழக படைப்புகளோடு ஒப்பிடக்கூடிய வகையில வரும் அது செய்வது என்னுடைய பொறுப்பு அல்ல.
இந்தியாவில் இலக்கியவாதிகளுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த விருதான ஞானபீட விருது, அப்படியான ஒரு விருது இலங்கையில் வழங்கப்படும் பட்சத்தில் எந்த எழுத்தாளர் அந்த விருதுக்கு தகுதியானவர் என்று நீங்கள் சொல்வீர்கள்?
ஈழத்தில் உச்சமான விருதாக நாங்கள் கருதுவது இப்ப இருந்து வருவது சாகித்ய மண்டல விருதுதான் இருந்து வருகின்றது.
அதை நீங்கள் எட்டு முறை பெற்றவர்.
எட்டு முறை பெற்றிருக்க வழியாக தெரிந்திருக்கிறது, மிக நன்றி. அது ஆரோக்கியமான செய்தி அல்ல, ஆனால் அது வழங்கக்கூடிய ஒரு உச்சமான விருது சாகித்ய மண்டல விருதுதான் இலங்கையிலே இருக்கிறது. அதை விட இப்பொழுது அவர்கள் சாகித்ய ரத்னா என்று சொல்லி ஒரு விருதை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். கூட்டு மொத்தமாக ஒரு துறையிலே இலக்கியத்துறையிலே ஈடுபாடு கொண்டு உழைத்த ஒரு பெருமகனை கௌரவிக்கின்ற ஒரு நிலை இலங்கையில் இருக்கின்றது. இலங்கையிலே அந்த விருதினை மூவர் பெற்றிருக்கிறார்கள், வரதர் சொக்கன் மூவர், சச்சியானந்தன் மூவர் பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவுடைய ஞானபீட விருது வந்து இது நாங்கள் தமிழும் சிங்களத்தையும் தான் கருதுகின்றோம். இந்தியாவில் வந்து பல மொழி பல மத மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்திலே ஞானபீட விருதை பெறுவது ஒரு பெரிய கௌரவம். ஆனால் அந்த விருது வந்து சரியானவர்களுக்கு வழங்கப்படுகிறதா என்பதிலே எங்களுக்கு இன்னும் ஐயப்பாடு இருக்கிறது.
சரி, அந்த ஞானபீட விருதுக்கு ஈழ தமிழ் இலக்கியவாதிகளில் யார் பொருத்தமானவர், தகுதியானவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
பொன்னுத்துறை தான் அதுக்கு தகுதியானவர் நாங்கள். ஏனெனில் அவர் சொற்களிலும் சரி எழுத்துகளிலும் சரி பல பரிசோதனைகளை செய்திருக்கிறார். அவர் தான் அதுக்கு தகுதியானவர் நான் கருதுகின்றேன். அதுக்கு அடுத்து சொல்வதா இருந்தால் அது சுய விளம்பரமாக முடிந்துவிடும்.